அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க ஒரு பெரிய ஆறு இருந்துச்சு. அந்த ஊஜனங்க எல்லாரும் அந்த ஆத்த நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. தோணியில தான் அங்க இங்கன்னு போய்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆத்துல மீன் பிடிச்சு அதை வித்து வரப்பணத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கிருஷ்ணய்யா ராஜம்மா அப்படிங்கிற தம்பதிகள் அந்த ஊருக்கு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு ரொம்ப புதுசு. அவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா தோணுச்சு. ராஜம்மா கர்ப்பமா இருந்தா, அவளுக்கு எந்த பக்கம் போறது அப்படின்னு கூட தெரியாது. அப்போ ஒரு வயசான அம்மா அவங்கள பார்த்தாங்க. அவங்க அவங்க கிட்ட,
அம்மா, எங்களது பக்கத்துல இருக்கிற கிராமம், ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஊர்ல இருந்தவங்கலாம் எங்க போனாங்கன்னே தெரியல. கடவுளோட புண்ணியத்தால நாங்க இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தோம். என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, நாங்க தங்க ஒரு வீடு இருந்தா சொல்லுங்க.
அதுக்கு அந்த வயசான அம்மா,
ஐயோ, எங்கேயோ எதுக்குயா, என் வீட்டு பக்கத்திலேயே என்னோட இன்னொரு வீடு இருக்கு, நீங்க அங்கேயே தங்கலாம், வாங்க என் கூட
அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு,
அம்மா, கேட்ட உடனே உதவி செய்யறீங்க, உங்க உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன்
அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வயசான அம்மா அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதாங்க. அப்போ மனைவி,
என்னங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்து என்னையும் குழந்தையும் பத்திரமா பாத்துப்பீங்க.
அதை கேட்டதும் அவன்,
நேத்து முழுக்க அதை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், இங்க மீன் பிடிக்கிறத தவிர எந்த வேலையும் இல்ல, ஆனா அது எனக்கு தெரியாது, இப்படியே போனா நம்ம ரெண்டு பேரும் பட்டினியா தான் இருக்கணும், என் கவலையெல்லாம் உன்னை பத்தியும் நம்ம குழந்தைய பத்தியும் தான்
அப்படின்னு சொல்லி அழுதான். அதை எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த வயசான அம்மா,
ஐயோ பாவம், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல
அப்படின்னு அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மாவை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க,
இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி என் பொண்ணு மாதிரி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, பொண்ணுக்கு அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டாளா என்ன
அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் எந்த பதிலும் சொல்லாம ரொம்ப நன்றியோட சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. அவங்க பசிய தீர்த்ததை நினைச்சு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க கிட்ட,
இங்க பாருப்பா, இங்க எல்லாரும் ஆத்த நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுல என் வீட்டுக்காரோட பழைய தோணியும் வலையும் இருக்கு, அதை நான் கொண்டு வந்து கொடுக்கறேன், உன்னால முடிஞ்ச வரைக்கும் மீனை பிடிச்சிட்டு வந்து கொடு, அதை வித்து கொடுக்கற பொறுப்பு என்னுடையது
அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த தோணியையும் வலையையும் வாங்கிட்டு ஆத்துக்கு கிளம்புனான். அவன் ஆத்துல ரொம்ப தூரம் போய் வலைய போட்டான். ஆனா அதை அவனால இழுக்கவே முடியல. அந்த மீனுங்க எல்லாம் வேகமா வலைய இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்போ அவன்,
ஐயோ, இது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு, இதுவும் போச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் பட்டினியா தான் இருக்கணும்
அப்படின்னு சொல்லி நீச்சல் வரலனாலும் அவன் அந்த தண்ணியில குதிச்சிட்டான். வேற வழி இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்திக்கிட்டே அந்த வலைய பிடிக்க முயற்சி பண்ணான். அதுக்குள்ள அங்க ஒரு பெரிய மீன் வந்து அவனை அப்படியே முழுங்கிடுச்சு. அந்த மீனோட வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருந்துச்சு. அங்க பெரிய பெரிய மந்திர மரமும் இருந்துச்சு. அந்த மரத்துல தங்க மீன்கள் இருந்துச்சு. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அந்த மந்திர மரம் அவன் கிட்ட, மனிதா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், அதனாலதான் பௌர்ணமி நாள் மட்டும் தெரிகிற இந்த மீனோட வயிற்றுக்குள்ள நீ எப்படியோ வந்திருக்க. நான் ஒரு மந்திர மரம், இங்க எப்போவாச்சும் ஒரு தடவை யாராவது ஒருத்தங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். அதை கேட்டதும் அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு,
ஓ மந்திர மரமே, உனக்கு ரொம்ப நன்றி, என் வீட்டோட சூழ்நிலை சுத்தமா சரியில்லை, என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு என்னால் ஒருவேளை சாப்பாட்டை கூட ஒழுங்காக போட முடியல, எனக்கு உதவி செய், உன்னோட உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்
அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அப்போ அந்த மந்திர மரம், மனிதா, நீ என்ன இறுக்கமா பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே புரிஞ்சு போகும். உடனே அவன் அந்த மந்திர மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்போ அவன் கூடவே சேர்ந்து அந்த மந்திர மரமும் தண்ணிக்கு உள்ள இருந்து வெளியே வந்துருச்சு. அப்போ அவன் ஒரு தோணியில நின்னுக்கிட்டு இருந்தான். அங்க நடக்கிற எல்லாமே அவனுக்கு ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு. அவன் அந்த மந்திர மரத்துக்கிட்ட,
மந்திர மரமே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னை வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அதே மாதிரி நீ எனக்கு உதவி செஞ்சா என் குடும்பமும் நல்லா இருக்கும்
அப்படின்னு சொன்னான். அதுக்கு மந்திர மரம், மனிதா, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன், என் மரத்துல இருக்கே அந்த தங்க மீனை நீ எடுத்துக்கோ, அது உனக்குதான். ஆனா ஒரு நிபந்தனை, நீ நல்ல மனசோட மட்டும்தான் இந்த தங்க மீனுங்களை தொடணும். அப்படி இல்ல இந்த தங்க மீனே உனக்கு சாபமா மாறிடும். அதுக்கு அவன்,
மந்திர மரமே, என் குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லைன்றதுனால தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்கறேன். வேற எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது
அப்படின்னு சொன்னான். அதுக்கு மந்திர மரம், உன்னால முடிஞ்ச முயற்சியை செய் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவன் சரி அப்படின்னு சொல்லி அந்த தங்க மீனுங்களை ஒன்னன்னா பறிச்சு போட்டான். அவனுக்கு தேவையான தங்க மீனுங்களை அவன் படகுல வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம்,
மந்திர மரமே, எனக்கு இந்த தங்க மீன் போதும், இதை வச்சு என் குடும்பத்தை பார்த்துக்குவேன், உனக்கு ரொம்ப நன்றி
அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த மந்திர மரம், கவலைப்படாத மனிதா, நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன், உனக்கு எப்ப தேவைன்னாலும் நீ இங்க வரலாம், கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு அவனை அங்கிருந்து போக சொல்லுச்சு. அவன் நேரா அந்த தங்க மீன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவ ஆச்சரியப்பட்டா. தங்க மீனை பார்த்ததும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு,
என்னங்க நமக்கு இது கிடைக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மாதான், அவங்களுக்கு உதவி செய்யலாம்
அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சில தங்க மீனுங்களை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து நடந்ததை சொன்னான். அதை பார்த்ததும் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு. அவங்க அந்த தங்க மீனை வித்து வந்த பணத்தை வச்சு பெரிய வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வயசான அம்மாவுக்கு அந்த தங்கம் சுத்தமா பத்தவே இல்லை. அதனால இன்னும் தங்கம் வேணும் அப்படின்னு அவன்கிட்ட போய் அழுது,
தம்பி உனக்கு தெரியாது இல்லப்பா, என் புருஷன் பசங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு அவங்க கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப என்னால அந்த கடன் எல்லாத்தையும் கட்ட முடியல. நீ அந்த மரத்துக்கிட்ட என்ன கூட்டிட்டு போ, அதுகிட்ட என் கஷ்டத்தை நான் சொல்லிக்கிறேன்.
அதுக்கு அவன் சரி அப்படின்னு சொல்லி தோணியில அவங்கள மந்திர மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போனான். அங்க அவங்க அழுதுகிட்டு பொய் பொய்யா அந்த மந்திர மரத்துக்கிட்ட சொன்னாங்க. அப்ப அந்த மந்திர மரம், சரி உனக்கு தேவையான அளவுக்கு இந்த தங்க மீனை எடுத்துக்கோ, ஆனா மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்க கூடாது, இருந்தா அது உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவ,
எனக்கு நிறைய தேவை இருக்கு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இது எனக்கு வேணும்
அப்படின்னு சொல்லி உடனே அந்த மீனை பிடிச்சது. ஆனா அவளுடைய மனசுல கெட்ட எண்ணம் இருந்ததுனால அதை பிடிச்ச உடனேயே அவ உடம்பு எரிய ஆரம்பிச்சது.
காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க
அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அப்ப அவன்,
மந்திர மரமே, தயவு செஞ்சு அவங்க உயிரை காப்பாத்து.
ஆனா அந்த மந்திர மரம் எந்த பதிலையும் சொல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா முழுசா எரிஞ்சு போய் ஒரு தங்க மீனா மாறிட்டாங்க. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அந்த தங்க மீனு நேரா அந்த மரத்தோட கிளையில போய் ஒட்டிக்குச்சு. அப்போ மந்திர மரம், இப்போ உனக்கு புரிஞ்சுதா, இந்த மரத்துல மீனா இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷங்க தான், அவங்க சுயநலத்தினால இப்படி ஆயிட்டாங்க. உனக்கும் அந்த சுயநலம் இருந்திருந்தா நீயும் இந்த மரத்துல தங்க மீனாதான் தொங்கிக்கிட்டு இருந்திருப்ப. உனக்கு சுயநலம் இல்லைங்கிறதுனாலதான் இந்த உதவி உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லுச்சு. அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போய் அதுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிட்டான்.
ஒரு அழகான சின்ன கிராமத்துல கவிதா அப்படிங்கிற பாப்பா இருந்தா. அவ அவளுடைய சித்தி அப்புறம் சித்தியோட பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுடைய சித்தியோட பேரு சாரதா. சாரதா கவிதாவை சரியாவே பாத்துக்க மாட்டா. ஒரு நாள் கவிதா மரத்துக்கு பக்கத்துல நின்னு அழுதுகிட்டு
அம்மா நீ என்னை இங்க விட்டுட்டு போயிட்ட, இங்க எப்ப பார்த்தாலும் சித்தி என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, என்னையும் உன் கூடவே நீ கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்லம்மா
அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவளுடைய தங்கச்சி பிரியா அங்க வந்து,
கவிதாக்கா அம்மா கூப்பிடுறாங்க வா
அப்படின்னு சொன்னா. அது கேட்டதும் கவிதா,
பிரியா நான் வரேன் நீ போ.
அது கேட்டதும் பிரியா சரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டா. கவிதா ரொம்ப நேரம் அங்கேயே நின்னு கவலைப்பட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனா. அப்போ சாரதா,
இப்பெல்லாம் உனக்கு திமிர் அதிகமாயிடுச்சுடி, கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற, ரெண்டு வெச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ
அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ,
இல்லம்மா எனக்கு கொஞ்சம் மனசு சரியா இல்ல, அதனாலதான் தங்கச்சிக்கிட்ட சொல்லி அனுப்புன
அப்படின்னு சொல்லி பதில் சொன்னா. அது கேட்டதும் அவளுடைய சித்தி,
வாய முடிக்கிட்டு போய் வேலை செய்யடே, மனசு சரியில்லையா, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா
அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் அவ சரி அப்படின்னு சொல்லி வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சா. இப்படி தினமும் அவளுடைய சித்தி அவளுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டு
ஒருவேளை அதை அவ சரியா செய்யலனா அவளை திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. ஒரு நாள் கவிதா தலைவாரிக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய சித்தி வந்து,
அடியை கவிதா, வேலை செய்யாம இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?
அதுக்கு கவிதா, அம்மா தலைவாரிட்டு அப்புறம் வேலை பாக்குறம்மா
அப்படின்னு அவளுக்கு பதில் சொன்னான். அதை கேட்டதும் அவ கோவமா,
எப்ப பார்த்தாலும் தலைவாரிட்டு வரேன் தலைவாரிட்டு வரேன்னு சொல்ற, அவ்வளவு நீளமா முடி இருக்கா உனக்கு? இருக்கிறது தம்ம துண்டு முடி, அதுக்கே நீ இவ்வளோ பண்றியா? ஒருவேளை அதுவும் இல்லைனாதான் நீ வலிக்கு வருவ, அதையும் இல்லாம செஞ்சிடுறேன் பாரு
அப்படின்னு சொன்னான். அதுக்கு கவிதா எந்த பதிலும் சொல்லாம போய் வேலையை பார்த்தா. அடுத்த நாள் காலையில அந்த குழந்தை எழுந்திருச்சு பார்க்கும்போது அவளுடைய தலையில முடி இல்லாம மொட்டை அடிச்சிருந்துச்சு. அதை பார்த்ததும் அந்த குழந்தை ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா.
யாரு யாரு என் முடியை இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க
அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவளுடைய தங்கச்சி அங்க வந்து அவளுடைய அக்காவை பார்த்து,
ஐயோ அக்கா கவலைப்படாத, அம்மாதான் உன்னை இப்படி பண்ணாங்க
அப்படின்னு சொன்னா. அப்போ அவளுடைய சித்தி அங்க வந்தாங்க. சித்திய பார்த்து அவ,
எதுக்குமா இப்படி பண்ணீங்க, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க.
அதுக்கு அவ,
எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு தான் நான் இதை எல்லாத்தையும் செஞ்சேன். எப்ப ஏதாவது வேலை கொடுத்தாலும் தலைவாரிக்கிட்டு இருக்கேன் ஜட பின்னிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் எப்படி சொல்லுவேங்கிறத நானும் பாக்குறேன்
அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் அந்த குழந்தை ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே பக்கத்துல இருந்த ஆத்து பக்கத்துல போனா. அங்க போய்,
அம்மா பாருமா, சித்தி என்னோட தலைய மொட்டை அடிச்சிட்டாங்க, ஏன் அவங்க எப்படி பண்றாங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண
அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே புரியல. அவளால அந்த வலிய தாங்கிக்க முடியாம இறந்து போயிடலாம் அப்படின்னு அங்கிருந்த ஆத்துல குதிச்சிட்டா. அப்போ அதை பார்த்த ஒரு சாமியார் அந்த குழந்தைய காப்பாத்தி ஆத்துக்குள்ள இருந்து அந்த குழந்தைய வெளியே கூட்டிட்டு வந்தாரு. அப்ப கூட அந்த குழந்தை அழுதுகிட்டே,
சாமி ஏன் என்ன காப்பாத்துனீங்க
அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. அப்போ சாமியார்,
ஆனா இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு சாகணும்ன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு?
அப்போ அந்த குழந்தை நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சொன்னா. குழந்தை சொன்னதை கேட்டு அவரு ரொம்ப வருத்தப்பட்டு,
சரி பரவாயில்ல, இன்னையில இருந்து உனக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்
அப்படின்னு சொல்லி அங்க ஒரு தோணிய வர வச்சு சாமியார் அவகிட்ட இப்படி சொன்னாரு.
பாப்பா இந்த படகுல உட்காரு, இந்த படகு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போ, உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்
அப்படின்னு சொல்லி குழந்தைய அந்த தோணியில அனுப்பி வச்சாரு. ஆத்துல அந்த தோணி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த தோணி ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல திடீர்னு நின்னு போயிடுச்சு. அப்போ ஆத்துக்குள்ள இருந்து பெரிய மந்திர மரம் ஒண்ணு வெளியே வந்துச்சு. அந்த மரத்துல இலைகள் மட்டும் இல்லாம நிறைய முடிங்களும் இருந்துச்சு, அதாவது விக்கு இருந்துச்சு. அதை பார்த்து குழந்தை,
என்ன இது விசித்திரமா இருக்கு, மரத்துல இலைங்க வரும் பூவுங்க வரும், அப்படி இல்லனா காய்ங்க வரும், ஆனா இது என்ன வித்தியாசமா முடி வந்திருக்கு இந்த மரத்துக்கு
அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா. அவ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளுடைய தலையில முடி வளர்ந்துருச்சு. குழந்தை மறுபடியும் ஆச்சரியப்பட்டு,
இது என்ன திடீர்னு என்னோட தலையில முடி மொழிச்சிருக்கு
அப்படின்னு இன்னும் ஆச்சரியப்பட்டா. அப்போ மந்திர மரம், பாப்பா உன்னை சாமியார் தானே அனுப்புனாரு, அதனாலதான் உன் தலையில முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்காக,
ஓ சாமியார் என்னை இங்க அனுப்புனது இதுக்காகவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுவும் இல்லாம இந்த மரம் பேசுறது இன்னும் பிடிச்சிருக்கு, நான் எப்பவும் மரங்க பேசுறத கேட்டதே இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி முடி இருக்கிறதையும் பார்த்ததில்ல.
அப்போ மந்திர மரம், நான் எப்போ யாருக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி மாறிடுவேன், இப்போ உனக்கு முடி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால தான் இப்போ நான் இப்படி மாறியிருக்கேன், அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவ,
அப்படின்னா நீ மந்திர மரமா, நீ என்ன கேட்டாலும் செய்வியா குடுப்பியா
அப்படின்னு கேட்டா. அதுக்கு மந்திர மரம், நீ இப்போ என்ன கேட்க போற அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது, உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அவ்வளவுதானே. அதை கேட்டதும் குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு,
ஆமா மந்திர மரம், தயவு செஞ்சு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வரத்தை நீ கொடு
அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த மந்திர மரம் இறந்து போன அவளுடைய தாயோட ரூபத்துக்கு மாறுச்சு. அதை பார்த்ததும் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு,
அம்மா உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னோட சித்தி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கம்மா. என்னால் அவங்க பண்ணுறதை தாங்கிக்கவே முடியலை. அப்பா வேலைக்கு போய் 3 மாதம் ஆச்சும்மா. அப்போலேருந்து சித்தி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கு அவங்க, என் செல்ல பொண்ணுல, இன்னையிலிருந்து உனக்கு எதுவும் நடக்காது, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது மறுபடியும் மரமாவே மாறிடுச்சு. அப்போ குழந்தை,
மந்திரம் மருமே, ஏன் எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்ட?
அதுக்கு மந்திரமரம், ஐயோ பைத்தியக்கார பொண்ணே, அது உங்க அம்மா இல்ல, நான் தான் அவங்க உருவத்துக்கு மாறினேன். உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்கள இங்க கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், அதனாலதான் நான் அவங்க உருவத்துக்கு மாறினேன், அதனாலதான் இப்படி பண்ணேன். இன்னையிலிருந்து உன்னோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. நான் சொல்றதை கேளு, உன்னோட வீட்டுக்கு நிம்மதியா போயிட்டு வா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த குழந்தை சரின்னு சொல்லி அந்த தோணியில அவ கரையை நோக்கி போனா. அது நேரா கரைக்கு போச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நேரா அவளுடைய வீட்டுக்கு போனா. அவளை பார்த்ததும் அவளுடைய சித்தி,
அடியை நான் தான் மொட்டை அடிச்சனே, அப்புறம் எப்படி உனக்கு முடி வந்துச்சு
அப்படின்னு கேட்டா. ஆனா அந்த குழந்தை அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருந்தா. அதை பார்த்ததும் அவளுடைய சித்தி,
என்னடி பதில சொல்ல மாட்டேங்கிற, ஏதாவது ஒரு பதில சொல்லு.
ஆனாலும் கூட கவிதா எந்த பதிலும் சொல்லல. அப்போ அவ,
என்னடி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு சொல்லு, அது என்ன விக்கா என்ன, உண்மையை சொல்லு
அப்படின்னு சொல்லி அவளுடைய முடியை பிடிச்சி இழுத்தா. அவளுடைய முடியை பிடிச்சதும் இவளுடைய முடி மறைஞ்சு போயிடுச்சு. அவத்தால மொட்டையடிச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் சாரதா,
ஐயோ என் முடி எங்க போயிடுச்சு, எல்லாம் இவ்வளாலதான், அடியை என்னடி செஞ்ச, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த, எங்க போன உண்மையை சொல்லு, மாய மந்திரம் ஏதாவது கத்துக்கிட்டு வந்திருக்கியா, உண்மையை சொல்லுடி
அப்படின்னு சொல்லி குழந்தைய அடிக்கிறதுக்கு முன்னாடி வரும்போது அப்போ திடீர்னு அவளுடைய முடி அங்க வந்துச்சு. அந்த முடிய பார்த்ததும் சாரதா,
ஏன் முடி ஏன் முடி
அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு உடனே அந்த முடிக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்தா. அது நேரா அவளை ஆத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அதை பார்த்ததும் அங்கிருந்த ஆட்கள் எல்லாரும் அவளை பார்த்து சிரிச்சு,
பாத்தீங்களா சாரதா ஏதோ மாய மந்திரம் எல்லாம் செய்யறா போல, அதா இப்படி போய்கிட்டு இருக்கா
அப்படின்னு அவங்க எல்லாரும் அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த முடி அப்படியே பறந்துகிட்டே அவளை ஆத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அவ கண்மூடித்தனமா முடிய பாத்துக்கிட்டே பின்னாடி போய்கிட்டே இருந்தப்போ அவ ஆத்துல விழுந்துட்டா. அவ ஆத்துக்குள்ள விழுந்ததும்,
காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க
அப்படின்னு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சா. அதுக்குள்ள அந்த மந்திர மரம் அங்க வந்துச்சு. அந்த மரத்துல இருக்கிற விதவிதமான விக்குங்களை பார்த்து,
ஐயோ இத எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா தலை சுத்துற மாதிரி இருக்கு
அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொன்னா. அவ இப்போ தண்ணியில மிதந்துகிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா அக்கப்பக்கம் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்தா.
என்ன இது, எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கு, தர அப்படின்னு எங்கேயும் இல்ல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி தண்ணி மேல நிக்கிறேன், எனக்கு ஒன்னும் புரியல.
அப்போ அந்த மந்திர மரம், பயப்படாத, நான் மந்திர மரம், நான் இப்படிதான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் அவளுடைய மனசுக்குள்ள,
அப்படின்னா கவிதாவுக்கு உதவி செஞ்சது நீ தானா, எனக்கு இப்பதான் புரியுது, ஆனா நீ எதுக்காக அவளுக்கு உதவி செஞ்ச அப்படிங்கறது மட்டும்தான் புரியல
அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அப்போ மந்திர மரம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லுச்சு. அதை கேட்டதும் அவ,
ஓஹோ நீ சொல்றத பார்த்தா நான் கெட்டவளா என்ன, அப்படின்னா நீயும் கெட்டவதான், இப்ப என்னோட முடிய எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண
அப்படின்னு மரத்துக்கிட்ட சண்டை போட்டா சாரதா. அதுக்கப்புறம் சாரதா அப்புறம் மரத்துக்கு நடுவுல நிறைய வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த மந்திர மரம் அவளுக்கு அறிவுரை சொன்னது சாரதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவ கோவத்துல அதை எட்டி உதச்சிட்டா. அவ அப்படி செஞ்ச உடனே அந்த மந்திர மரம் அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. அவ மறுபடியும் தண்ணியில விழுந்துட்டா.
ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க மந்திர மரமே, என்னை மன்னிச்சுடு, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து
அப்படின்னு கத்தனா. ஆனா அந்த மந்திர மரம் அவ மேல கருணையே காட்டல. அதனால அவ தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய் இறந்து போயிட்டா. இது இப்படி இருக்கும்போது பட்டணத்துக்கு வேலைக்கு போன அப்பா திரும்ப வந்தாரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அவங்க அம்மா இருந்ததுல அவரு ஒன்னும் அதிகமா வருத்தப்படல. அந்த ரெண்டு பசங்களையும் பத்திரமா பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாரு அப்பா. அந்த பசங்க ரெண்டு பேரும் நல்லபடியா படிச்சுக்கிட்டு அம்மாவை பத்தி மறந்து போய் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.